இருபதாவது மாபெரும் ஆன்மீக எழுப்புதல். தி கிரேட் கான்ட்ரவர்சி, பக்கம் 355-374. கிறிஸ்துவின் அதிசீக்கிர வருகையின் கீழ் நிகழவுள்ள ஒரு பெரிய சமய எழுப்புதல் வெளிப்படுத்தின விசேஷம் 14 உள்ள முதலாம் தூதனின் தூதாகிய தீர்க்க தரிசனத்தில் முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு தூதன் வானத்தின் மத்தியில் பறப்பது போல் காணப்பட்டு, அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்தரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வெளிப்படுத்தல் 14:6-7. இந்த எச்சரிப்பை ஒரு தூதன் அறிவிப்பதாக கூறப்படும் அந்த உண்மை குறிப்பிடத்தக்கது. இந்த தூதினால் நிறைவேற்றப்படவுள்ள ஊழியத்தின் உயர்ந்த தன்மையையும் அதற்கு உயையும் அதற்கு துணை செய்யும் வல்லமையையும் மகிமையையும் பரலோக தூதனுடைய சுத்தம் வல்லமை மகிமையினால் குறிப்பிட்டு காட்டுவது தெய்வீக ஞானத்திற்கு பிரியமாக இருந்தது. அந்த தூதன் வானத்தின் மத்தியில் பறப்பதும் மிகுந்த சத்தமிட்டு அந்த எச்சரிப்பை கொடுப்பதும் பூமியின் மேல் வாசம் செய்யும் அனைவருக்கும் சகல ஜனங்களுக்கும் பறைசாற்றுவதும் இந்த இயக்கத்தின் விரைவிற்கும் உலகளாவிய தன்மைக்கும் சான்று பகருகிறது. இந்த இயக்கம் நிகழவுள்ள காலத்தை பற்றிய ஒளியை அந்த தூதுதானே கொடுக்கிறது. அது மிதித்திய சுவிசேஷத்தின் ஒரு பகுதியாக உள்ளது என்று அறிவிக்கப்பட்டு நியாயத்தீர்ப்பின் ஆரம்பத்தை அறிவிக்கிறது. இரட்சிப்பின் தூது யுகங்கள் நெடுகிலும் பிரசங்கிக்கப்பட்டு வந்துள்ளது. ஆனால் இந்த தூது கடைசி நாட்களில் மட்டுமே அறிவிக்கப்படக்கூடிய சுவிசேஷத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். ஏனெனில் அப்போதுதான் நியாயதான் நியாயத்தீர்ப்பின் வேளை வந்தது என்பது உண்மையாக இருக்க முடியும். நியாயத்தீர்ப்பின் ஆரம்பத்தை நோக்கிச் செல்லும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை தீர்க்கதரிசனங்கள் வரிசைப்படுத்தி காட்டுகின்றன. இது தானியேலின் புத்தகத்தை பற்றிய மிகச் சிறப்பான உண்மை. ஆனால் கடைசி காலம் சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனத்தை முடிவு காலமட்டும் புதைப்பொருளாக முத்திரையிட்டு வைக்கும்படி தானியேல் கட்டளையிடப்பட்டான். தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலை அடிப்படையாக கொண்ட இந்த காலத்தை நாம் எட்டும் வரை நியாயத்தீர்ப்பை பற்றிய ஒரு தூது அறிவிக்கப்பட முடியாமலிருந்தது. அதனால் கடைசி காலத்தில் அநேகர் இங்குமங்கும் ஓடி ஆராய்வார்கள். அறிவும் பெருகிப்போம் என்றான் தானியேல் 12:4. அப்போஸ்தலனாகிய பவுல் தனது காலத்தில் கிறிஸ்துவின் வருகை நிகழுமென்று எதிர்பார்க்க வேண்டாமென்று சபையை எச்சரித்தான். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. 2 தெசலோனிக்கேயர் 2:3. பெரும் மருளவிழிகைக்குப் பின்னும் பாவமனிதன் நீண்டகால ஆளுகை முடியும் வரை நமது கர்த்தரின் வருகையை நம்மால் எதிர்பார்க்க இயலாது. அக்கிரமத்தின் இரகசியம் கேட்டின் மகன், அந்த துன்மார்க்கன் என்று அழைக்கப்படும் போப்பு மார்க்கத்தை குறிக்கும் பாவமனுஷன் தீர்க்க தரிசனத்தில் முன்னுரைக்கப்பட்டபடி 1260 தனது மேலாதிக்கத்தை கொண்டிருக்க வேண்டியதாக இருந்தது. இந்த காலம் கிபி 1798 முடிவடைந்தது. அதற்கு முன்னான காலத்தில் கிறிஸ்துவின் வருகை நின்ற எச்சரிக்கையுடன் பவுல் 1700-1798 வரையிலுமுள்ள கிறிஸ்தவ உலகத்தை எச்சரிக்கிறார். அந்த நாளுக்குப் பின்னுள்ள இந்த காலப்பகுதியில்தான் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றிய தூது அறிவிக்கப்பட வேண்டும். கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட தூது ஒருபோதும் கொடுக்கப்படவில்லை. நாம் கண்டிருப்பதைப் போல பவுல் அதைப் பற்றி பிரசங்கிக்கவில்லை. அவன் கிறிஸ்துவின் வருகை எதிர்காலத்தில் மிகவும் தூரத்தில் உள்ளது என்பதை தனது சகோதரர்களுக்குச் சுட்டிக்காட்டினான். சீர்திருத்தவாதிகள் அதை அறிவிக்கவில்லை. மார்ட்டின் லுத்தர் அவரது காலத்திற்கு 300 பின் நியாயத்தீர்ப்பு நிகழும் என்று கூறினார். ஆனால் கிபி 1798 தானியேலின் புத்தகத்தின் முத்திரை உடைக்கப்பட்டு தீர்க்க தரிசனங்களைப் பற்றிய அறிவு அதிகரித்து நியாயத்தீர்ப்பு சமீபமாயிருக்கிறது என்கிற பக்தி வினயமான செய்தியை அநேகர் அறிவித்திருக்கின்றனர். பதினாறாம் நூற்றாண்டின் சீர்திருத்தத்தைப் போலவே ஒரே சமயத்தில் பல கிறிஸ்தவ நாடுகளில் அட்வெந்து திருவருகை இயக்கம் தோன்றியது. ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் விசுவாசமும் ஜெபமுமுள்ள மனிதர்கள் தீர்க்க தரிசனங்களை ஆராயும்படி நடத்தப்பட்டு ஆவியானவரின் ஏவுதலினால் எழுதப்பட்ட ஆதாரங்களில் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது என்று உணர்த்தும் சான்றுகள் இருப்பதைக் கண்டனர். பல்வேறு நாடுகளிலும் தனித்தனியான கிறிஸ்தவ அமைப்புகள் வேத வாக்கியங்களை முழுமையாக ஆராய்ந்ததினால் இரட்சகரின் திருவருகை சமீபமாக இருக்கிறது என்கிற நம்பிக்கைக்கு வந்தனர்.
கிபி 1821 நியாயத்தீர்ப்பின் வேளையை சுட்டிக்காட்டும் தீர்க்க தரிசனங்களை மில்லர் விளக்கிக் காட்டிய 3 வருடங்களுக்குப் பின் உலகத்தின் மிஷனரி என்றழைக்கப்படும் டாக்டர் ஜோசப் உல்ஃப் என்பவர் கர்த்தரின் அதிசீக்கிர வருகையை அறிவிக்கத் தொடங்கினார். உல்ஃப் ஜெர்மனியில் பிறந்த எபிரேய பெற்றோரின் மரபபு வழியை பெற்றிருந்தார். அவரது தந்தை ஒரு யூத ரபி. மிக இளமையிலேயே அவர் கிறிஸ்தவ மதத்தைப் பற்றிய மன உணர்த்துதலை கொண்டிருந்தார். மிகுந்த செயலாக்கமும் உண்மையைக் கண்டறியும் மனமும் கொண்டிருந்த அவர் பக்திமிக்க எபிரேயர்கள் நாள்தோறும் அவரது தந்தையின் வீட்டில் கூடி அவர்களுடைய மக்களின் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்புகளையும் வரவிருக்கும் மேசியாவின் மகிமையையும் இஸ்ரவேல் எடுத்துக் கட்டப்படுவதையும் பற்றிய உரையாடல்களை கவனிப்பதில் மிகுந்த ஆர்வமுள்ளவராக இருந்தார். ஒருநாள் நசரேயனாகிய இயேசுவைப் பற்றி குறிப்பிடப்பட்டதை கேட்ட அந்த சிறுவன் அவர் யார் என்று விசாரித்தார். நிகரில்லா திறமை வாய்ந்த ஒரு யூதர் என்பது அதற்கான பதிலாக இருந்தது. ஆனால் அவர் தம்மை மேசியா என்று கூறிக்கொண்டதினால் யூத விசாரணை மன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்தது என்றும் கூறப்பட்டது. எருசலேம் ஏன் அழிக்கப்பட்டது? நாம் ஏன் அடிமைத்தனத்திலிருக்கிறோம் என்று அச்சிறுவன் கேட்டான். துயரம், துயரம். ஏனெனில் யூதர்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தனர் என்று அவர் தந்தை பதில் தந்தார்.
ஒருவேளை இயேசுவும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்க வேண்டும்.
யூதர்கள் அவர் குற்றமற்றவராயிருந்தபோது அவரையும் கொலை செய்திருக்கின்றனர் என்ற எண்ணம் அச்சிறுவனுக்கு உடனே உண்டானது. அந்த உணர்வுகள் மிகவும் பலமாக இருந்ததினால் கிறிஸ்தவ ஆலயத்திற்குள் செல்வதற்கு அவர் தடை செய்யப்பட்டிருந்த போதிலும் பிரசங்கங்களை கேட்பதற்காக அடிக்கடி அவ்வாலயங்களின் வெளியே நின்றிருக்கிறார்.
அவருக்கு 7 வயது ஆகியிருந்தபோது மேசியாவின் வருகையில் இஸ்ரவேலரின் எதிர்கால வெற்றி எப்படி இருக்கும் என்று வயது சென்ற ஒரு கிறிஸ்தவ அண்டை வீட்டு மனிதனிடம் பெருமையாக பேசியிருக்கிறார். அந்த வயதானவர்,
அன்பான சிறுவனே, உண்மையான மேசியா யார் என்பதை நான் உனக்குச் சொல்லுகிறேன். பண்டைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்தபோது உங்களுடைய முன்னோர்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற நசரேயனாகிய இயேசுதான் அவர். வீட்டிற்குப் போய் ஏசாயாவின் 53 அதிகாரத்தை படித்துப்பார். இயேசு கிறிஸ்துதான் தேவனுடைய குமாரன் என்பதை உணர்வாய் என்றார். உடனே அவர் மனம் உணர்வடைந்தது. வீட்டிற்குச் சென்று நசரேயனாகிய இயேசுவில் அது எப்படி மிகச்சரியாக நிறைவேறியிருக்கும் என்பதைக் காண ஆச்சரியத்துடன் அந்த வேத வாக்கியத்தை வாசித்தார்.
அந்த கிறிஸ்தவரின் வார்த்தைகள் உண்மையா? அந்த தீர்க்க தரிசனத்தின் விளக்கத்தை அச்சிறுவன் அவனது தந்தையிடம் கேட்டான். ஆனால் அவனது தந்தையின் பதில் கடுமையான மௌனமாக இருக்கவே அந்த விஷயத்தைப் பற்றி மீண்டும் குறிப்பிட அவருக்கு துணிவு இருக்கவில்லை என்றாலும் அது கிறிஸ்தவ மதத்தைப் பற்றி மேலும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டுமென்ற அவருடைய ஆசையை அதிகரிக்கவே செய்தது.
அவர் தேடிய அறிவு அந்த யூத இல்லத்தில் அவரிடமிருந்து மிகக் கடுமையாக விளக்கப்பட்டிருந்தது. ஆனால் 11 வயதே ஆனபோது அவருக்கென்று கல்வியைப் பெற்றுக்கொள்ளவும் தனது மதத்தையும் வாழ்க்கைத் தொழிலையும் தெரிந்து கொள்ளவும் தகப்பனின் வீட்டை விட்டு வெளியேறி உலகத்துக்குள் சென்றார். அவரது இனத்தாரிடம் சில காலம் அவருக்கு அடைக்கலம் கிடைத்தது. ஆனால் மருள விழுந்தவன் என்று எண்ணப்பட்டு அங்கிருந்து விரைவில் விரட்டப்பட்டார். தனித்தவராகவும் கையில் காசில்லாதவராகவும் அந்நியர்களுக்கிடையிலும் அவரது சொந்தப் பாதையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதாயிற்று. அக்கறையுடன் ஆராய்வதோடு எபிரேய மொழியை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக தனது வாழ்க்கையை நடத்தினவராக இடம் விட்டு இடம் சென்றார். ஒரு ரோமன் கத்தோலிக்க போதனையாளரின் செல்வாக்கின் மூலமாக ரோம விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு தமது சொந்த ஜனங்களுக்கு ஒரு மிஷனரியாக இருக்கும் நோக்கத்தை ஏற்படுத்தினார். இந்த நோக்கத்துடன் சில வருடங்களுக்குப் பின் ரோம் நகரிலுள்ள பிரச்சாரக் கல்லூரியில் தனது கல்வியை தொடர்வதற்காகச் சென்றார். இங்கு அவரது சுதந்திரமாகச் சிந்திக்கும் பழக்கமும்
யதார்த்தமான பேச்சும் அவருக்கு மதவிரோதி என்ற பெயரைச் சுமத்திற்று. சபையின் தகாத செயல்களை அவர் பகிரங்கமாகத் தாக்கி சீர்திருத்தத்தின் அவசியத்தை வற்புறுத்தினார். ஆரம்பத்தில் கத்தோலிக்க உயரதிகாரிகளால் சிறப்பான ஆதரவுடன் நடத்தப்பட்டிருந்த போதிலும் சிறிது காலத்திற்குப் பின் அவர் ரோம் நகரிலிருந்து நீக்கப்பட்டார்.
ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தின் அடிமைத்தனத்திற்கு அவரை மீண்டும் திருப்பிக் கொண்டு வர முடியாது என்று தெரியும் வரை சபையின் கண்காணிப்பின் கீழ் இடம்விட்டு இடம்மாறிச் சென்றார். திருத்தப்பட முடியாதவர் என்று அறிவிக்கப்பட்டு அவர் விரும்பிய இடத்திற்கு போகும்படி விட்டுவிடப்பட்டார். இப்போது இங்கிலாந்து சென்று புரோட்டஸ்டாண்டு விசுவாசத்தை அறிக்கை செய்து ஆங்கில சபையில் ஐக்கியப்பட்டார். 2 வருட கல்விக்குப் பின் 1821 அவர் தனது ஊழியத்தை தொடங்கினார்.
கிறிஸ்து அவரது முதலாம் வருகையின் போது துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவராகவும் இருந்தார் என்கிற மாபெரும் சத்தியத்தை உல்ஃப் ஏற்றுக்கொண்டாதே சமயத்தில் வல்லமையோடு மகிமையோடும் அவர் 2ஆம் முறை வருவதை, தீர்க்க தரிசனங்கள் அதே தெளிவுடன் காட்சிக்கு கொண்டு வருவதையும் கண்டார். நசரியனாகிய இயேசுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் என்பதையும், தாழ்மையான அவருடைய முதலாம் வருகை மனிதர்களின் பாவங்களுக்காக பலியாகும்படிக்கே என்பதையும் காண்பிக்க வகை தேடிய அதே வேளையில், அரசராகவும் விடுதலை வழங்குபவராகவும் 2ஆம் வருகையில் வரவிருப்பதையும் அவர் போதித்தார்.
கரங்களும் பாதங்களும் துளைக்கப்பட்டு அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலிருந்து துக்கம் நிறைந்தவரும் பாடுகளை அனுபவித்தவருமாயிருந்து செங்கோல் யூதாவை விட்டு நீங்கின பின்பு, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிந்த பின்பு, முதல் தடவையாக வந்த மெய்யான மேசியாவாகிய நசரேயனாகிய இயேசுவே, 2ஆம் விசை வான மேகங்களின் மீதும் பிரதான தூதனுடைய சத்தத்துடனும் வருவாரென்று அவர் கூறினார். அவர் ஒலிவ மலையின் மீது நிற்பார். படைப்பின்போது ஆதாமுக்கு 1 தடவை கொடுக்கப்பட்டு அவனால் இழக்கப்பட்டு போன ஆளுகை இயேசுவிற்கு கொடுக்கப்படும். ஆதியாகமம் 1:26-3:17. அவர் சர்வ பூமிக்கும் அரசராக இருப்பார். படைப்பில் காணப்படும் அலறுதலும் புலம்பலும் இல்லாமற் போகும். ஆனால் துதியின் பாடல்களும் நன்றி கூறுதலும் கேட்கப்படும். இயேசு அவருடைய பிதாவின் மகிமையுடனும் பரிசுத்த தூதர்களுடனும் வரும்போது இறந்து போன விசுவாசிகள் முதலாவதாக எழும்புவார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16, 1 கொரிந்தியர் 15:32. இதைத்தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் முதலாம் உயிர்த்தெழுதல் என்கிறோம். அதன்பின் விலங்கினங்களின் தன்மை மாற அவை இயேசுவிற்கு கீழ்ப்படியும். ஏசாயா 11:6-9. சங்கீதம் 8. பிரபஞ்சமெங்கும் சமாதானம் நிலவும் கர்த்தர் மறுபடியும் பூமியை பார்த்து, அது மிகவும் நன்றாயிருந்தது என்பார். கர்த்தரின் வருகை மிகவும் சமீபம் என்று உல்ஃப் நம்பினார். அவரது தீர்க்கதரிசன காலங்களின் விளக்கங்கள் மில்லரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்த கால அளவின்படி கர்த்தரின் வருகை சில வருடங்களுக்குள் இருப்பது போலிருந்தது. அந்த நாளையும் நாழிகையையும் ஒருவனும் அறியான். அவரது வருகையின் சமீபத்தை பற்றி மனிதர்கள் ஒன்றையும் அறியக்கூடாதவர்களாக இருக்கின்றனர் என்று வேத வாக்கியங்களை முன்வைத்து கேட்டவர்களுக்கு உல்ஃப், அந்த நாளும் நாழிகையும் ஒருபோதும் அறியப்படக்கூடாது என்று நமது கர்த்தர் கூறினாரா? அத்திவரத்தில் இளந்தளிர்கள் தோன்றும்போது வசந்த காலம் சமீபமாயிருக்கிறதென்று ஒருவர் அறிந்து கொள்ளுவது போல், அவரது வருகையின் சமீபத்தை நாம் அறிந்து கொள்ளுவதற்காக காலங்களின் அடையாளங்களை அவர் நமக்கு தரவில்லையா? மத்தேயு 24:32. அவர் தாமே தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிப்பது மட்டுமன்றி அதை புரிந்து கொள்ளவும் வேண்டுமென்று உபதேசித்திருக்க, நாம் அந்த காலத்தை ஒருபோதும் அறியாதவர்களாக இருக்க வேண்டுமா? அதே தானியேலின் புத்தகத்தில் முடிவு காலத்திற்கென்று, அவனது காலத்தில் அக்காலம் அப்படியிருந்தது, அவை மூடி வைக்கப்பட்டுள்ளன என்றும், அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், காலத்தை கவனிப்பதும் அதை பற்றி சிந்திப்பதும் ஆகியவை பற்றிய ஒரு எபிரேய வழக்குச் சொல், அறிவும் பெருகிப்போம் காலத்தைப் பற்றிய என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதே. தானியேல் 12:4.
இதைத் தவிர, காலத்தின் சமீபம் அறியப்படாததாக இருக்குமென்று அல்ல, மிகச்சரியான அந்த நாளையும் நாழிகையையும் ஒருவனும் அறியான் என்றுதான்
நமது கர்த்தர் இதன் மூலம் கூற விரும்புகிறார். நோவா பேழையை ஆயத்தம் செய்தது போல் அவரது வருகைக்கென்று ஆயத்தம் செய்ய நம்மை தூண்டும்படி காலங்களின் அடையாளங்களால் போதுமான அளவிற்கு அறியப்படுமென்று அவர் கூறுகிறார் என்று பதில் கூறினார்.
உல்ஃப் வேதவாக்கியங்களை சரியாகவோ அல்லது தவறாகவோ விளக்குவது பற்றிய பெரும்பான்மையினரின் வழக்கத்தை பற்றி கிறிஸ்தவ சபையின் பெரும்பகுதி வேதவாக்கியத்திலுள்ள தெளிவான அர்த்தத்தை விட்டுவிட்டு புத்தர்களின் கற்பனை அமைப்பிற்கு திரும்பியிருக்கின்றனர். அவர்கள் மனித இனத்தின் எதிர்கால மகிழ்ச்சி ஆகாயத்தில் சஞ்சரிப்பதில் இருக்கும் என்று நம்புகிறார்கள். யூதர்கள் என்று வாசிக்கும்போது அஞ்ஞானிகள் என்றும், எருசலேம் என்று வாசிக்கும்போது அதை சபை என்றும், பூமி என்றால் அதன் பொருள் வானம் என்றும், ஆண்டவரின் வருகையை மிஷனரி சொசைட்டிகளின் முன்னேற்றம் என்றும், தேவனுடைய வீடாகிய பர்வதத்திற்குச் செல்லுதல் என்றால் அது மெத்தடிஸ்டுகளின் மிகச்சிறந்த பெருங்கூட்டம் என்றும் புரிந்து கொள்ளுகின்றனர் என்றார். கிபி 1821 முதல் 1845 வரையிலான இந்த 24 வருட காலத்தில் ஆப்பிரிக்கா, எகிப்து, அபிசீனியா போன்ற இடங்களுக்கும், ஆசியாவில் பாலஸ்தீனத்தைக் கடந்து சிரியா, பெர்சியா, பொக்காரா, இந்தியா ஆகிய விசாலமான இடங்களுக்கும் உல்ஃப் பயணம் செய்தார். அவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டையும் சந்தித்து செயின்ட் ஹெலினா தீவிலும் பிரசங்கம் செய்தார். 1837 வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் நியூயார்க் வந்து சேர்ந்தார். அந்த நகரில் பேசிய பின் பிலதெல்பியா, பால்டிமோர் ஆகிய இடங்களில் பிரசங்கித்த பின் வாஷிங்டனுக்கு புறப்பட்டுச் சென்றார். ஜான் குயின்சி ஆடம்ஸ் என்னும் முன்னாள் குடியரசுத் தலைவர் செய்த முயற்சியினால் காங்கிரஸ் மகாசபை கூடுகின்ற ஒரு அரங்கத்தை பயன்படுத்திக் கொள்ள ஏகமனதான அனுமதி கிடைத்தது. ஒரு சனிக்கிழமையில் காங்கிரஸ் அங்கத்தினர்கள் அனைவரது வருகையினாலும், வெர்ஜீனிய பிஷப்பின் வருகையினாலும், போதகர்கள், வாஷிங்டன் நகர மக்கள் ஆகியோரின் வருகையினாலும் கனப்படுத்தப்பட்டேன். இதேவிதமான கௌரவத்தை நியூஜெர்சி, பென்சில்வேனியா ஆகிய அரசுகளிடமிருந்தும் பெற்று நான் ஆசியாவில் நிகழ்த்திய எனது ஆராய்ச்சிகளைப் பற்றியும், கிறிஸ்துவின் நேரடியான ஆளுகையைப் பற்றியும் அந்த நாடுகளில் சொற்பொழிவாற்றினேன் என்றும் கூறினார். டாக்டர் வுல்ஃப் எவ்வித ஐரோப்பிய அதிகாரிகளின் பாதுகாப்புமின்றி துன்பங்களை சகித்துக் கொண்டு எண்ணிலடங்கா ஆபத்துக்கள் சூழ மிகப் பயங்கரமான காட்டுமிராண்டிகளின் நாட்டுப்புறங்களில் பயணம் செய்தார். அவர் சிறைப்பிடிக்கப்பட்டும், பட்டினியாகவும், அடிமையாக விற்கப்பட்டும், 3 மரண தண்டனை விதிக்கப்பட்டவராகவும் இருந்தார். கொள்ளை கூட்டத்தினரால் சூழப்பட்டு சில சமயங்களில் தாகத்தால் கிட்டத்தட்ட சாகும் நிலையை அடைந்தார். ஒரு சமயம் உடைமைகளனைத்தும் பறிக்கப்பட்டவராக மலைகளின் வழியாக 100 மைல்கள் பனிக்காற்று முகத்தில் வீச, வெறும் கால்கள் பனியால் உறைந்து போயிருந்த நிலத்தை தொட்டதினால் மரத்துப் போக, நடந்து செல்லும்படி விட்டுவிடப்பட்டார். காட்டுமிராண்டிகளுக்கும் துன்பம் தரும் மலைஜாதியினருக்கும் நடுவில் ஆயத்தமில்லாமல் செல்லுவதைப் பற்றி எச்சரிக்கப்பட்ட போது, ஜபம், கிறிஸ்துவின் மேலுள்ள வைராக்கியம், அவருடைய உதவியின் மீதுள்ள நம்பிக்கை ஆகியவை தனக்கு ஆயுதங்களாக வழங்கப்பட்டுள்ளன என்று அவர் அறிவித்தார். தேவ அன்பும் எனது இருதயத்தில் எனது அயல்வாசியும், எனது கரத்தில் வேதாகமமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார். அவர் சென்ற இடங்களிலெல்லாம் தன்னுடன் எபிரேய, ஆங்கில வேதாகமங்களை கொண்டு சென்றார். பிற்கால பயணம் ஒன்றை குறித்து, நான் எனது வேதாகமத்தை எனது கரத்தில் திறந்து வைத்திருந்தேன். எனது வல்லமை இந்த புத்தகத்திலுள் உள்ளது என்றும், அதன் வல்லமை என்னை தாங்கும் என்றும் நான் உணர்ந்தேன் என்று கூறினார். இவ்வாறாக நியாயத்தீர்ப்பின் தூது உலகின் பெரும்பகுதியில் வாழ்ந்த மக்களுக்குச் செல்லும் வரை அவரது ஊழியத்தின் முயற்சியை தொடர்ந்தார். யூதர்கள், துருக்கியர்கள், இந்துக்கள், இன்னும் அநேக இனத்தவருக்கு மத்தியிலும் தேவனுடைய வார்த்தைகளை அவர் இந்த மாறுபட்ட மொழிகளில் பகிர்ந்தளித்து எல்லா இடங்களிலும் சமீபித்துக் கொண்டிருக்கும் மேசியாவின் ஆளுகையை முன்னறிவிப்பவராக இருந்தார். அவரது பொக்காரா பயணத்தின் போது ஒரு தூரமான இடத்தில் தனித்திருந்த மக்கள் கர்த்தரின் அதிசீக்கிர வருகையைப் பற்றிய கோட்பாட்டை பற்றியிருந்ததை அவர் கண்டார். ஏமன் நாட்டிலுள்ள அராபியர்கள் சீரா என்கிற ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள். அது கிறிஸ்துவின் 2 வருகையையும் அவருடைய மகிமைமிக்க ஆட்சியையும் அறிவிக்கிறது. 1840 பெரும் சம்பவங்கள் நிகழும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்றும் அவர் கூறுகிறார். ஏமன் நாட்டில் ரேகாபியர்களின் பிள்ளைகளுடன் நான் 6 தங்கினேன். அவர்கள் திராட்சை ரசம் குடிப்பதில்லை.
திராட்சை தோட்டத்தை பயிரிடுவதும் இல்லை, விதை விதைப்பதில்லை, கூடாரங்களில் வாழ்கின்றனர். ரேகாவின் மகனான யோனத்தானின் வார்த்தைகளை நினைவில் வைத்திருக்கிறார்கள். அவர்களோடு தான் கோத்திரத்தைச் சேர்ந்த இஸ்ரவேலின் பிள்ளைகளை கண்டேன். அவர்களும் ரேகாபியரின் பிள்ளைகளுடன் சேர்ந்து வான மேகங்களின் மேல் மேசியாவின் அதிசீக்கிர வருகையை எதிர்நோக்கி இருக்கின்றனர்.
இதே போன்ற விசுவாசம் டாட்டாரி என்கிற இடத்திலிருப்பது வேறொரு மிஷனரியால் கண்டறியப்பட்டது. கிறிஸ்து இரண்டாவது தடவையாக எப்போது வருவார் என்னும் கேள்வியை ஒரு டாட்டாரிய ஆசாரியன் இந்த மிஷனரியிடம் கேட்டான். அந்த மிஷனரி தனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது என்று கூறியபோது, தன்னை ஒரு வேதாகம ஆசிரியர் என்று கூறிக்கொள்பவரின் அறியாமையை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு, தீர்க்கதரிசனத்தின் மேலிருந்த தனது சொந்த நம்பிக்கையை கிறிஸ்து 1844 வருவார் என்று அறிவித்தான்.
கிபி 1826 முன்னரே வருகையின் தூது இங்கிலாந்தில் பிரசங்கிக்கப்பட ஆரம்பித்தது. இந்த இயக்கம் அமெரிக்காவில் இருந்ததைப் போன்று ஒரு குறிப்பான அமைப்பை கொண்டிருக்கவில்லை. வருகையின் மிகச்சரியான நேரம் பொதுவாகப் போதிக்கப்படாமல் வல்லமையுடனும் மகிமையுடனும் இருக்கும் கிறிஸ்துவின் அதிசீசீக்கிர வருகையின் பெரும் சத்தியம் பரவலாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பிரிவினைவாதிகளுக்கும் இசைவற்றவர்களுக்கும் மத்தியிலும் கூட அந்த நம்பிக்கை இருந்தது. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதில் இங்கிலாந்து சபையைச் சேர்ந்த ஏறத்தாழ 700 ஊழியக்காரர்கள் ஈடுபட்டிருந்தனர் என்று மௌராண்ட் பிராக் என்னும் ஆங்கில எழுத்தாளர் கூறுகிறார். கிரேட் பிரிட்டனிலும் கர்த்தரின் வருகை 1844 நிகழும் என்பதைச் சுட்டிக்காட்டும் தூது கொடுக்கப்பட்டிருந்தது. ஐக்கிய மாநிலங்களிலிருந்து வந்த வருகையின் வெளியீடுகள் பரவலாக எங்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருந்தன. புத்தகங்களும் பத்திரிகைகளும் இங்கிலாந்தில் மீண்டும் வெளியிடப்பட்டன. அமெரிக்காவிலிருந்தபோது வருகையின் விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட பிறப்பினால் ஆங்கிலேயராயிருந்த ராபர்ட் வின்டர் என்பவர் கர்த்தரின் வருகையை முன்னறிவிப்பதற்கென்று தனது பிறந்த ஊருக்கு திரும்பி வந்தார். இப்பணியில் அநேகர் அவருடன் ஐக்கியப்படவே இங்கிலாந்தின் பல பகுதியிலும் நியாயத்தீர்ப்பின் தூது அறிவிக்கப்பட்டது.
காட்டுமிரண்டித்தனங்களுக்கும் பூசாரித்தனங்களுக்கும் இடையில் தென்னமெரிக்காவிலிருந்த ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவரான லகுன்சா என்னும் ஜெசுயிட் குரு வேத வசனங்களுக்கு நடத்தப்பட்டு கிறிஸ்துவின் அதிசீக்கிர வருகையின் சத்தியத்தை பெற்றுக்கொண்டார். அந்த எச்சரிப்பை கொடுக்கும்படி ஏவப்பட்ட அவர் ரோமன் கத்தோலிக்க சபையின் கண்டனத்திலிருந்து தப்புவதற்காக அவரது கருத்துக்களை ரபி பென் இஸ்ரவேல் என்னும் மதமாறின யூதனாகக் காட்டும் புனைப்பெயரால் வெளியிட்டார். லகுன்சா 18 வாழ்ந்தவர். ஆனால் 1825 இந்த புத்தகம் லண்டனுக்கு தன் வழியைக் கண்டு அங்கு சென்ற பின்னர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. இரண்டாம் வருகை என்னும் பொருள் பற்றி ஏற்கனவே அங்கு நிலவியிருந்த ஆர்வத்தை அந்த வெளியீடு அதிகமாக ஆழமாக்க உதவியது.
ஜெர்மனியில் இந்த கோட்பாடு 18 பென்ஜல் என்பவரால் ஆதரிக்கப்பட்டது. அவர் ஒரு லுத்தரன் சபை போதகராகவும் புகழ்வாய்ந்த வேதாகம அறிஞராகவும் விமர்சகராகவும் இருந்தார். பென்ஜல் வேதாகம ஆராய்ச்சியில் தன்னை ஈடுபடுத்தியிருந்தார். ஆரம்ப காலத்தில் கொடுக்கப்பட்ட பயிற்சியினால் அவரது சமய சம்பந்தமான தன்மையிலிருந்த விருப்பத்தை அது ஆழப்படுத்தியிருந்தது. சிந்தனைமிக்க சுபாவத்தை உடையவர்களான மற்ற இளைஞர்களைப் போலவே அவரும் இதற்கு முன்னரும் இம்மேரத்திலிருந்தும் மத சம்பந்தமான சந்தேகங்களுடனும் கஷ்டங்களுடனும் போராட வேண்டியவராக இருந்தார். அவரது பலவீனமான இருதயத்தை துளைத்து அவரது இளமையை கடினமாக்கியிருந்த அநேக அம்புகளைப் பற்றி மிகுந்த உணர்ச்சியுடன் மேற்கோள் காட்டுகிறார். ஊட்டம்பர்க் சபையின் தொடர் அங்கத்தினராகி மத சுதந்திரத்திற்கான காரணத்தை அவர் எடுத்துக் கூறினார். சபைக்குள்ள சலுகைகளையும் உரிமைகளையும் ஆதரித்த அதே நேரத்தில் மனச்சாட்சியின் அடிப்படையில் எவர்கள் சபையின் தொடர்பிலிருந்து பின்வாங்கிச் செல்ல வேண்டுமென்ற உணர்வைக் கொண்டுள்ளனரோ அதற்கு கட்டுப்பட அவர்களது அறிவுமிக்க சுதந்திரத்திற்காக அவர் வாதாடினார். அவரது சொந்தத மாநிலத்தில் இதன் நல்ல பலன்கள் இன்றும் உணரப்படுகின்றன.
அட்வெந்து ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்திற்காக அவர் வெளிப்படுத்தின விசேஷம், 21 ஆயத்தம் செய்து கொண்டிருந்தபோது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றிய ஒளியானது பெஞ்சலின் மனதில் உதித்தது. இதுவரை ஒருபோதும் இல்லாத விதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தின் தீர்க்க தரிசனங்கள் அவரது புரிந்து கொள்ளுதலுக்கு விரிவடைந்தது.
தீர்க்கதரிசியினால் முன்வைக்கப்பட்ட பிரமிப்பூட்டுகின்ற முக்கியத்துவம் வாய்ந்ததும் எல்லையில்லா மகிமை மிக்கதுமான காட்சிகளினால் மேற்கொள்ளப்பட்டு அவர் சிறிது நேரம் அவரது பிரசங்க பொருள் பற்றிய தியானத்திலிருந்து திரும்பினார். அவர் பிரசங்க பீடத்திலிருந்தபோது அந்த விஷயம் மறுபடியும் அவருக்கு அதன் தெளிவுடனும் வல்லமையுடனும் காட்டப்பட்டது. அந்த நேரத்திலிருந்து அவர் தீர்க்க தரிசனங்களை ஆராய்வதில் ஈடுபட்டு விரைவில் அவைகள் கிறிஸ்துவின் வருகையின் சமீபத்தை சுட்டிக்காட்டுகின்றன என்னும் நம்பிக்கைக்கு வந்து சேர்ந்தார். இரண்டாம் வருகையைப் பற்றி அவர் நிச்சயித்திருந்த தேதி பின்னர் மில்லரால் பற்றிக்கொள்ளப்பட்ட தேதிக்கு சில வருடங்களுக்குள் இருந்தன.
கிறிஸ்தவ உலகம் முழுவதற்கும் பென்சல் அவர்களின் எழுத்துக்கள் பரவிக்கொண்டிருந்தன. அவரது சொந்த மாநிலமான ஊட்டம்பர்க்கிலும் ஓரளவிற்கு ஜெர்மனியின் இதர பாகங்களிலும் அவரது தீர்க்க தரிசன நோக்குகள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அவரது மரணத்திற்குப் பின்னரும் அந்த இயக்கம் தொடர்ந்து வருகையின் தூது ஜெர்மனியில் கேட்கப்பட்ட அதே சமயத்தில் மற்ற நாடுகளின் கவனத்தையும் அது கவர்ந்து கொண்டிருந்தது. ஆரம்ப நாட்களில் சில விசுவாசிகள் ரஷ்யாவுக்குச் சென்று அங்கு காலனிகளை அமைத்தனர். அந்த நாட்டிலுள்ள ஜெர்மன் ஆலயங்களில் இன்றைக்கும் கிறிஸ்துவின் அதிசீக்கிர வருகையைப் பற்றிய விசுவாசம் இருக்கிறது.
பிரான்சிலும் சுவிட்சர்லாந்திலும் கூட ஒளி பரவியது. பேரலும் கால்வினும் சீர்திருத்தத்தின் சத்தியத்தை பரப்பியிருந்த ஜெனீவாவில் இரண்டாம் வருகையின் தூதை கசேன் என்பவர் பிரசங்கித்தார். கசேன் என்பவர் ஒரு மாமானவராக இருந்தபோது 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் ஐரோப்பா எங்கும் பரவியிருந்த பகுத்தறிவுவாதத்தின் ஆவியை சந்தித்து அவர் ஊழியத்திற்குள் பிரவேசித்தபோது மெய்யான விசுவாசத்தைப் பற்றிய அறியாமை உள்ளவராக இருந்ததோடு மட்டுமின்றி சந்தேகவாதத்தில் விருப்பமுள்ளவராகவும் இருந்தார். ரோலின்ஸின் பண்டைய வரலாறு என்கிற நூலை வாசித்த பின் அவரது கவனம் தானியேல் இரண்டாம் அதிகாரத்திற்குச் சென்றது. அந்த வரலாற்று ஆசிரியர் எழுதியிருந்தபடி ஆச்சரியமான விதத்தில் மிகச்சரியாக அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதைக் கண்டு வியந்தார். வேதவாக்கியங்கள் ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்டவை என்கிற இந்த சாட்சி பிற்காலத்தில் உண்டான ஆபத்துகளுக்கு நடுவில் அவருக்கு ஒரு நங்கூரமாக இருந்தது. பகுத்தறிவுவாதத்தின் போதனையால் திருப்தியடைய முடியவில்லை. வேதாகமத்தை படித்து தெளிவான வெளிச்சத்திற்காக ஆராய்ந்ததால் சிறிது காலத்திற்குப் பின் அது அவரை சரியான விசுவாசத்திற்குள் நடத்தினது.
தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து ஆராய்ந்தபோது கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது என்னும் நம்பிக்கைக்கு அவர் வந்து சேர்ந்தார். இந்த மாபெரும் சத்தியத்தின் பக்தி வினயத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்த அவர் அதை மக்கள் முன் கொண்டுவர வாஞ்சித்தார். ஆனால் தானியேலின் தீர்க்க தரிசனங்கள் தேவ இரகசியமானவையும் புரிந்து கொள்ள முடியாதவையாகவும் உள்ளன என்னும் பிரபலமான நம்பிக்கை அவரது பாதையில் மோசமான ஒரு தடையாகவிருந்தது. ஜெனேது ஜெனீவாவிற்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவருக்கு முன்பாகவே பாரல் செய்தது போல சிறுவர்களிடம் தொடங்கி அவர்கள் மூலமாக பெற்றோரின் ஆர்வத்தை தூண்டலாமென இறுதியில் தீர்மானித்தார்.
இந்த காரியத்தை செய்வதில் அவரது நோக்கத்தை பற்றி பின்னர் அவர், இது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். அதன் சிறிய முக்கியத்துவத்தின் காரணமாக அல்ல, அதற்கு மாறாக அதன் பெருமதிப்பின் காரணமாக நான் பழக்கப்பட்ட முறையில் அதை முன்வைக்க விரும்பி அதை சிறுவர்களுக்கு கூறினேன். அது கேட்கப்பட வேண்டும் என நான் விரும்பினேன். ஆனால் பெரியவர்களிடம் முதலில் நேரடியாக கூறியிருந்தால் கேட்கப்பட்டிருக்க மாட்டேன். எனவே சிறுவர்களிடம் சொல்ல தீர்மானித்தேன். நான் கூறுவதை கேட்கக்கூடியவர்களான ஒரு சிறுவர் கூட்டத்தை சேர்க்கிறேன். அந்த அணி பெரியதானால் அவர்கள் கவனிப்பது போல் காணப்பட்டால், சந்தோஷமுள்ளவர்களாக இருந்தால், ஆர்வமுள்ளவர்களாக இருந்தால், அவர்களால் அந்த பொருளை புரிந்து விளக்க முடிந்தால் இரண்டாவது அணியை நிச்சயமாக திரட்டலாமென்று இருந்தேன். அப்படிச் செய்தால் அமர்ந்து ஆராய்வது மதிப்புடையது என்று பெரியவர்களும் காண்பார்கள். அப்படிச் செய்யும்போது அதன் நோக்கம் வெற்றியடைகிறது என்றார். அந்த முயற்சியானது வெற்றிகரமானதாக இருந்தது. அவர் சிறுவர்களுக்கு பிரசங்கித்தபோது பெரியவர்களும் கவனிப்பதற்கு வந்தனர். அவரது ஆலயத்தின் ஆசனங்கள் அனைத்தும் கவனமாக கேட்பவர்களால் நிறைந்தன. அவர்களில் உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்களும் கற்றோரும் அந்நியர்களும் வெளிநாட்டிலிருந்து ஜெனீவாவிற்கு பார்வையாளர்களாக வந்திருந்தவர்களும் இருந்தனர். இவ்விதமாக
அந்த தூது மற்ற பகுதிகளுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டது.
இதன் வெற்றியினால் தைரியமடைந்த கசேன் பிரெஞ்சு மொழி பேசிய மக்களிருந்த சபைகளில் தீர்க்கதரிசன ஆராய்ச்சியை மேம்படுத்தும் நம்பிக்கையுடன் அவரது பாடங்களை வெளியிட்டார். சிறுவர்களுக்கான போதனைகளை வெளியிடுவது அந்த புத்தகங்கள் புரிந்து கொள்ள முடியாதவை என்கிற தவறான நோக்கத்தில் அவைகளை வாசிக்காமல் அடிக்கடி அலட்சியம் செய்யும் பெரியவர்களிடம், உங்கள் பிள்ளைகள் அவைகளை புரிந்து கொண்டிருக்கும்போது அவைகள் இருளானவை என உங்களால் எப்படி கூறவியலும் என்று பேசுவதாக இருந்தது. கூடுமானால் நமது கூட்டத்தில் இருப்பவர்களில் புகழ்வாய்ந்தவர்களுக்கு தீர்க்கதரிசன அறிவை கொடுக்க எனக்கு ஒரு பெரும் வாஞ்சை இருந்தது. அக்காலத்தின் தேவைகளுக்கு பதில் தருவதாக எனக்கு காணப்பட்ட வேறு ஆராய்ச்சி உண்மையில் இருக்கவில்லை. இதன் வழியாகத்தான் சமீபத்தில் உள்ள உபத்திரவத்திற்கென்று நாம் ஆயத்தம் செய்து இயேசு கிறிஸ்துவிற்காக விழித்து காத்திருக்க வேண்டும்.
பிரெஞ்சு மொழியில் பிரசங்கித்த ஊழியர்களில் மிகச் சிறப்பு வாய்ந்தவர்களில் ஒருவராக கசேன் இருந்தபோதிலும், சிறிது காலத்திற்குப் பின் அவர் ஊழியத்திலிருந்து தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டார். அவர் செய்த தலையாய குற்றம், இளைஞர்களுக்கு போதிப்பதற்கு விசுவாசத்திற்கு வழிநடத்தாத பழக்கப்பட்ட பகுத்தறிவார்ந்த சபைக் கொள்கை புத்தகத்தை உபயோகிக்காமல் வேதாகமத்தை பயன்படுத்தினார் என்பதே. பின்னர் அவர் வேறொரு சமயத்துறை பள்ளியில் ஆசிரியரானார். ஞாயிற்றுக்கிழமையில் உபதேசியாராக தனது பணியைத் தொடர்ந்து சிறுவர்களுக்கு வேத வாக்கியங்களிலிருந்து போதித்தார். தீர்க்க தரிசனங்களின் மீதான அவரது புத்தகங்கள் பெரும் ஆர்வத்தை எழுப்பியது. பேராசிரியருடைய ஆசனத்திலிருந்தும் அச்சகத்தின் மூலமாகவும் சிறுவர்களுக்கான உபதேசியார் என்னும் அவருக்கு பிடித்தமான வேலை மூலமாகவும் அதிக காலம் பரவலான செல்வாக்கை ஏற்படுத்தி கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதைக் காட்டியிருந்த தீர்க்கதரிசன ஆராய்ச்சிக்கு ஏராளமானவர்களின் கவனத்தை அழைக்கும் கருவியாக இருந்தார்.
ஸ்காண்டினேவியாவிலும் வருகையின் தூது அறிவிக்கப்பட்டு பரவலான ஆர்வம் எழுப்பப்பட்டது. அநேகர் அஜாக்கிரதையான பாதுகாப்பிலிருந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிடவும் விட்டுவிடவும் கிறிஸ்துவின் பெயரால் பாவமன்னிப்பை தேடவும் எழுப்பப்பட்டனர். ஆனால் அரசு சபை போதகர்கள் இந்த இயக்கத்தை எதிர்த்தனர். அவர்களது செல்வாக்கினால் இந்த தூதை பிரசங்கித்த சிலர் சிறையில் தள்ளப்பட்டனர். கர்த்தரின் அதிசீக்கிர வருகையைப் பற்றி அறிவித்த பிரசங்கிமார்கள் பல இடங்களிலும் இவ்விதமாக மௌனப்படுத்தப்பட்ட போது, அதிசயமான விதத்தில் சிறுவர்களின் மூலமாக இந்த தூதை அனுப்புவது தேவனுக்கு பிரியமாக இருந்தது. அவர்கள் வயதில் குறைந்தவர்களாக இருந்ததினால் நாட்டின் சட்டம் அவர்களை தடை செய்ய முடியாதிருக்கவே அவர்கள் தடையின்றி பேச அனுமதிக்கப்பட்டனர்.
இந்த இயக்கம் முக்கியமாக சமுதாயத்தின் கீழான நிலைமையில் இருந்தவர்களுக்கிடையில் இருந்தது. தாழ்மையான கூலிக்காரர்களின் இல்லங்களில் எச்சரிப்பை கேட்க மக்கள் கூடினர். குழந்தை பிரசங்கிகளும் பெரும்பாலும் ஏழை குடிசைவாசிகளாக இருந்தனர். அவர்களில் சிலர் 6 அல்லது 8 வயதிற்கும் குறைவானவர்களாக இருந்தனர். அவர்கள் இரட்சகரை நேசித்திருந்ததற்கு அவர்களது வாழ்க்கை சாட்சி பகிர்ந்திருந்த போதும், தேவனுடைய பரிசுத்த நியமங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க அவர்கள் முயன்றிருந்த போதும், சாதாரணமான அந்த வயதையொத்த சிறுவர்களிடம் வழக்கமாக காணப்படும் நுண்ணறிவையும் திறமையையுமே வெளிக்காட்டினர். ஆனாலும் மக்கள் முன் நின்றபோது அவர்களுடைய இயற்கையான ஈவுகளுக்கும் மேலான ஒரு செல்வாக்கினால் இயக்கப்பட்டிருந்தனர் என்பது தெளிவாகத் தெரிந்தது. அவர்களது குரலின் தன்மையும் விதமும் மாறி பக்தி வினயமிக்க வல்லமையுடன், தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்னும் அதே வாக்கியங்களை பயன்படுத்தி நியாயத்தீர்ப்பை பற்றின எச்சரிப்பை கொடுத்தனர். மக்களின் பாவங்களை கடிந்து கொண்டு சன்மார்க்கக் கேடு, தீய பழக்கங்கள், உலகப்பிரகாரமான தன்மை, பின்வாங்கிச் செல்லுதல் ஆகியவைகளையும் கடிந்து கொண்டு வரவிருக்கும் கோபத்திலிருந்து தப்பியோடும்படி கேட்டவர்களை எச்சரித்தனர்.
மக்கள் நடுக்கத்துடன் கேட்டனர். குற்றத்தை அறிவுறுத்தும் தேவ ஆவியானவர் அவர்களது இருதயங்களில் பேசினார். புதியதும் ஆழமிக்கதுமான ஆர்வத்துடன் அநேகர் வேதவாக்கியங்களை தேட நடத்தப்பட்டனர். புலனடக்கமற்றவர்களும் சன்மார்க்கமற்றவர்களும் சீர்திருந்தினர். மற்றவர்கள் அவர்களது நேர்மையற்ற பழக்கங்களை விட்டொழித்தனர். இந்த இயக்கத்தில் தேவனுடைய கரம் இருக்கிறது என்று அரசு சபை போதகர்களும் கூட அறிக்கை செய்ய நெருக்கப்படும் விதத்தில் குறிப்பாக அந்த ஊழியம் நடந்தது.
ஸ்காண்டினேவியா நாடுகளில் இரச்சகரின் வருகையைப் பற்றிய செய்தி கொடுக்கப்பட வேண்டுமென்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. அவரது ஊழியக்காரர்களின் சத்தங்கள் மௌனப்படுத்தப்பட்ட போது அந்த ஊழியம் நிறைவேறும்படியாக சிறுவர்களின் மீது அவர் தமது ஆவியை வைத்தார். வெற்றி முழக்கத்தோடு குறுத்தோலைகளை அசைத்து அவரை தாவீதின் குமாரன் என்று முன்னறிவித்த திரள் கூட்டமானவர்கள் சூழ இயேசு எருசலேமை நெருங்கின போது பொறாமை மிக்க பரிசேயர்கள் அவர்களை மௌனப்படுத்தும்படி இயேசுவை கேட்டுக்கொண்டனர். ஆனால் இவை அனைத்தும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். இவர்கள் பேசாமலிருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று இயேசு கூறினார். ஆசாரியர்கள் அதிபதிகளின் பயமுறுத்தல்களினால் பயந்து போன மக்கள் எருசலேமின் வாசலுக்குள் நுழைந்தபோது அவர்களது மகிழ்ச்சியின் அறிவிப்பை நிறுத்திவிட்டனர். ஆனால் அதன்பின் ஆலய பிராகாரத்திலிருந்த சிறுவர்கள் விட்டுவிடப்பட்ட அந்த துதியை எடுத்து குறுத்தோலைகளை அசைத்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று முழங்கினர். மிகவும் வெறுப்படைந்த பரிசேயர்கள் அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். மத்தேயு 21:8-16 வரை. கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் போது தேவன் பாலகர்களின் மூலமாகச் செயலாற்றியது போலவே இரண்டாம் வருகையின் தூதை கொடுக்கவும் அவர்கள் மூலமாக செயலாற்றினார்.
இரட்சகரின் வருகையை பற்றிய அறிவிப்பு சகல ஜனங்களுக்கும் பாஷைக்காரர்களுக்கும் ஜாதியினருக்கும் கொடுக்கப்பட்டாக வேண்டுமென்கிற தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும்.
அமெரிக்காவில் இந்த எச்சரிப்பின் ஊழியத்தைச் செய்யும் பணி வில்லியம் மில்லருக்கும் அவரது உடன் ஊழியக்காரர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. மாபெரும் அட்வந்து இயக்கத்திற்கு இந்த நாடு மையமாக அமைந்தது. இங்குதான் முதலாம் தூதனுடைய தூதை பற்றிய தீர்க்க தரிசனம் நேரடியாக நிறைவேறியது. மில்லரும் அவரது உடன் ஊழியர்களும் எழுதியவைகள் தூர தேசங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. மிஷனரிமார்கள் உலகம் முழுவதிலும் எங்கெல்லாம் நுழைந்தனரோ அங்கெல்லாம் கிறிஸ்துவின் அதிசீக்கிர வருகையைப் பற்றிய நற்செய்தி கொண்டு செல்லப்பட்டது. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்னும் நித்திய சுவிசேஷத்தின் தூது தூரமாகவும் விசாலமாகவும் பரவியது.
கிறிஸ்துவின் வருகை 1844 ஆண்டின் வசந்த காலத்தில் இருக்கும் என்பது போல் சுட்டிக்காட்டின தீர்க்க தரிசன சான்றுகள் மக்களின் மனங்களை ஆழமாக பற்றிக் கொண்டது. அத்தூது ஒரு மாநிலத்திலிருந்து அடுத்த மாநிலத்திற்குச் சென்றபோது எங்கும் மிகப் பரவலான ஆர்வம் எழுப்பப்பட்டது. தீர்க்க தரிசன காலத்தின் அடிப்படையிலிருந்து உண்டான வாதங்கள் சரியானவை என்னும் மன உணர்த்துதல் அநேகரில் உண்டாக அவர்களது சொந்த கருத்தின் பெருமையை விட்டுவிட்டு சத்தியத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர். சில ஊழியர்கள் தங்களது சபை பாகுபாடு என்கிற உணர்ச்சிகளையும் நோக்குகளையும் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு தங்களது சம்பளங்களையும் சபைகளையும் தள்ளிவிட்டு இயேசுவின் வருகையை அறிவிப்பதில் ஒன்றுபட்டனர். இத்தூதை ஏற்றுக்கொண்ட ஊழியக்காரர்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது சிலராக இருந்தபடியால் பெருமளவிற்கு தாழ்மையான சுயாதீன ஊழியர்களிடம் இப்பணி ஒப்படைக்கப்பட்டது. விவசாயிகள் தங்களது நிலங்களை விட்டுவிட்டனர். மெக்கானிக்குகள் தங்கள் கருவிகளையும், வியாபாரிகள் அவர்களது வியாபாரங்கரங்களையும், தொழில் நுணுக்கமிக்கவர்கள் தங்கள் தொழில்களையும் விட்டுவிட்டனர். அப்படியிருந்தும் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய ஊழியத்துடன் ஒப்பிடப்பட்டபோது அவர்களது எண்ணிக்கை மிகக் குறைவாகவே இருந்தது. சபையின் தெய்வ பக்தியற்ற நிலையும் துன்மார்க்கத்தில் கிடக்கும் ஒரு உலகமும் மெய்யான காவலாளிகளின் ஆத்துமாக்களை பாரப்படுத்தியது. இரட்சிப்புக்கேதுவாக மனந்திரும்பும்படி மனிதர்களை அழைப்பதற்காக அவர்கள் உழைப்பையும் தனிமையையும் பாடுகளையும் விருப்பத்துடன் சகித்தனர்.
சாத்தானால் எதிர்க்கப்பட்ட போதிலும் அந்த ஊழியம் சீராக முன் சென்றது. வருகையின் சத்தியம் ஆயிரக்கணக்கானவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
உலகப்பிரகாரமானவர்கள் சபை அங்கத்தினர் ஆகிய இருவகுப்பு பாவிகளையும் வரும் கோபத்திற்கு தப்பிக்கொள்ளும்படியாக எச்சரித்த இருதயங்களை ஆராயும் சாட்சி எங்கும் கேட்கப்பட்டது.
கிறிஸ்துவிற்கு முன் சென்ற யோவான் ஸ்நானகனைப் போல பிரசங்கிமார்கள் மரத்தின் வேரருகே கோடாரிகளை வைத்து மனந்திரும்புதலுக்கேதுவான கனிகளைக் கொடுக்கும்படி அனைவரையும் மன்றாடினர். பிரபலமான மேடைகளிலிருந்து சமாதானத்தையும் பாதுகாப்பையும் நிச்சயித்திருந்த செய்திகளுக்கு எதிரிடையாக அவர்களுடைய இருதயங்களைத் தூண்டும் வேண்டுகோள்கள் இருந்தன. ஆவியானவரின் வல்லமையோடு வேத வாக்கியங்களிலிருந்த மிக எளிமையான நேரடியான சாட்சிகள் ஆழமான உணர்த்துதலை கொண்டுவர வெகு சிலரால் மட்டுமே அதை முழுமையாக தடுக்க முடிந்தது. சமயவாதிகள் அவர்களது பொய்யான பாதுகாப்பிலிருந்து எழுப்பப்பட்டனர். அவர்கள் தங்களுடைய பின்வாங்குதலையும் உலகப்பிரகாரமான வாழ்க்கையையும் அவநம்பிக்கை, பெருமை, சுயநலம் ஆகியவைகளையும் கண்டனர். அநேகர் மனந்திரும்புதலுடனும் தாழ்மையுடனும் கர்த்தரை தேடினர். இதுவரை உலகப் பொருட்களின் மீது வைக்கப்பட்டிருந்த பற்று இப்போது பரலோகத்தின் மீது பதிக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் அவர்களின் மீது தங்கினார். அவர்கள் மென்மையாக்கப்பட்ட, சாந்தமடைந்த இருதயங்களுடன் தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்னும் குரலை எழுப்பிட இணைந்தனர்.
இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பாவிகள் அழுகையுடன் விசாரித்தனர். நேர்மையற்ற வாழ்க்கையினால் குறித்து காட்டப்பட்டிருந்தவர்கள் திரும்ப அதை எடுத்துக்கட்ட அக்கறை உள்ளவர்களானார்கள். கிறிஸ்துவில் சமாதானத்தைக் கண்ட அனைவரும் பிறரும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுவதைக் காண ஏங்கினர். பிதாக்களின் இருதயங்கள் பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளின் இருதயங்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்பப்பட்டன. அகந்தை, ஒதுங்கியிருந்த தடைகள் அடித்து நீக்கப்பட்டன. இருதயபூர்வமான பாவ அறிக்கைகள் செய்யப்பட்டு வீட்டின் அங்கத்தினர்கள் யாவரும் தங்களுக்கு அருகிலிருந்தவர்கள் அன்பானவர்களுடைய இரட்சிப்பிற்காக உழைத்தனர். அக்கறையோடு பரிந்து பேசின சத்தம் அடிக்கடி கேட்கப்பட்டது. மிகுந்த மனத்துயருடன் தேவனை நோக்கி கெஞ்சி மன்றாடும் ஆத்துமாக்கள் எங்கும் காணப்பட்டன. தங்களது பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிட்டன என்கிற நிச்சயத்தைப் பெறவோ, அல்லது தங்களது உறவினர்கள், அயலார்கள் ஆகியோரின் மாற்றத்திற்காகவோ அநேகர் இரவு முழுவதும் ஜபத்தில் போராடினர்.
அட்வென்டிஸ்டுகளின் கூட்டங்களுக்கு எல்லா வகுப்பினரும் கூடினர். செல்வந்தர், வறியோர், உயர்ந்தோர், தாழ்ந்தோர் ஆகிய பல்வேறு வகைப்பட்டவர்கள் தங்களுக்கென்று இரண்டாம் வருகையின் கோட்பாட்டை கேட்க ஆவலுள்ளவர்களாக இருந்தனர். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவர்களுடைய விசுவாசத்திற்கான காரணங்களை விளக்கிக் கொண்டிருந்த போது எதிர்ப்பின் ஆவியை கர்த்தர் தடுத்து நிறுத்தியிருந்தார். சில சமயங்களில் இதை செய்த கருவி பலவீனமானதாக இருந்தது. ஆனால் தேவ ஆவியானவர் அவரது சத்தியத்திற்கு வல்லமை கொடுத்தார். இந்த கூட்டங்களில் பரிசுத்த தேவ தூதர்களின் பிரசன்னம் இருப்பது உணரப்பட்டு தினந்தோறும் அநேகர் விசுவாசிகளின் கூட்டத்தில் சேர்க்கப்பட்டனர். கிறிஸ்துவின் அதிசீக்கிர வருகைக்கான சான்றுகள் திரும்பத் திரும்ப கூறப்பட்ட போது மிக திரளான கூட்டமானவர்கள் பக்தி வினயமான இந்த சத்தியத்தை மௌனமாக கவனித்தனர். பரலோகமும் பூலோகமும் ஒன்றையொன்று நெருங்கியது போல் காணப்பட்டது. முதியோர், இளைஞர், மத்திய வயதுடையோர் ஆகியோரின் மீது தேவனுடைய வல்லமை உணர்த்தப்பட்டிருந்தது. மனிதர்கள் உதடுகளில் துதியுடன் தங்களது வீடுகளை தேடித் திரும்பிச் சென்றனர். அமைதிமிக்க இரவில் மகிழ்ச்சிகரமான அந்த சத்தம் மணியோசையாக ஒலித்தது. அந்த கூட்டங்களில் பங்கு பெற்ற எவராலும் மிகுந்த ஆழமிக்க ஆர்வத்தின் காட்சிகளை ஒருபோதும் மறக்க இயலாது.
கிறிஸ்துவின் வருகையை பற்றிய குறிப்பான நேரத்தின் அறிவிப்பு, பிரசங்க மேடையிலிருந்த ஊழியரிலிருந்து மோசமான உணர்வற்ற பரலோகத்தை எதிர்க்கத் துணியும் பாவி வரை பல வகுப்பைச் சேர்ந்த ஏராளமானவர்களிடமிருந்து எதிர்ப்பைக் கொண்டு வந்தது. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றமுதல் இருந்த விதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள். 2 பேதுரு 3:3-4 என்கிற தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறின. இரட்சகரை நேசிக்கிறோம் என்று கூறிக்கொண்டிருந்த அநேகர் இரண்டாம் வருகையின் கோட்பாட்டையல்ல, அதன் குறிப்பான நேரத்தையே மறுப்பதாக அறிவித்தனர். ஆனால் சகலத்தையும் காணும் தேவனுடைய கண்கள் அவர்களது இருதயங்களை ஆராய்ந்தது. உலகத்தை நீதியாக நியாயம் தீர்க்க கிறிஸ்து வருகிறார் என்பதை கேட்க அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் உண்மையற்ற வேலைக்காரர்களாக இருந்தனர். அவர்களது செயல்கள் இருதயங்களை ஆராயும் தேவனுடைய சோதனையை தாங்கிக் கொள்ளாது. எனவே அவர்கள் கர்த்தரைச் சந்திக்க பயந்தனர்.
இயேசுவின் முதலாவருகையின் போது இருந்த யூதர்களைப் போலவே இவர்களும் கிறிஸ்துவை வரவேற்க ஆயத்தமில்லாதவர்களாக இருந்தனர். வேதாகமத்திலிருந்த தெளிவான வாதங்களை கவனிப்பதற்கு மறுத்தது மட்டுமன்றி கர்த்தருக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களையும் அவர்கள் பரிகசித்து சிரித்தனர்.
சாத்தானும் அவனது தூதர்களும் வெற்றியுடன் எக்களித்து அவருடையவர்கள் என்று கூறிக்கொள்ளும் மக்கள் அவர் மீது மிகக் குறைவான அன்பு வைத்திருப்பதால் அவருடைய வருகையை விரும்பாமலிருக்கின்றனர் என்கிற நிந்தனையை கிறிஸ்துவின் முகத்திலும் அவரது தூதர்கள் முகத்திலும் வீசினர்.
அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் என்பது வருகையின் விசுவாசத்தை நிராகரித்தவர்களால் அடிக்கடி முன்வைக்கப்பட்ட எதிர்வாதமாக இருந்தது. வேதாகமம் அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள், மத்தேயு 24:36 என்கிறது. கர்த்தரை எதிர்நோக்கி காத்திருந்தவர்களால் இந்த விசுவாசத்தை பற்றிய தெளிவான இசைவான விளக்கம் கொடுக்கப்பட்டு அவர்களது எதிர்ப்பாளர்களால் அது தவறாக பயன்படுத்தப்பட்ட விதம் தெளிவாக எடுத்துக்காட்டப்பட்டது. இந்த வார்த்தைகள் கிறிஸ்து கடைசி தடவையாக தேவாலயத்தை விட்டு புறப்பட்டுச் சென்றபின் ஒலிவமலையின் மீதிருந்து அவரது சீடர்களுடன் நடத்திய நினைவில் நிற்கக்கூடிய உரையாடலின் போது கூறப்பட்டிருந்தன. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சீடர்கள் கேள்வி கேட்டனர். இயேசு அவர்களுக்கு அடையாளங்கள் கொடுத்து, அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள், மத்தேயு 24:3-33 என்றார். இரட்சகரின் ஒரு வார்த்தை அவருடைய மற்றொரு வார்த்தையை அழிக்கும்படி செய்யக்கூடாது. அவரது வருகையின் நாளையும் நாழிகையையும் ஒருவனும் அறியாமலிருந்தாலும் அது எப்பொழுது சமீபமாக இருக்கிறது என்பதை அறிய நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம்.
நோவாவின் காலத்திலிருந்தவர்கள் ஜலப்பிரளயம் வருகிறது என்பதை அறிய மறுத்த காரணத்தால்
சாவுக்கேதுவாக இருந்தது போல அவரது எச்சரிப்பை கவனிக்காது விடுவதும் அவரது வருகை எப்போது சமீபம் என்பதை அறிய மறுப்பதும் அலட்சியப்படுத்துவதும் நமக்கும் இருக்குமென்று நாம் மேலும் போதிக்கப்பட்டிருக்கிறோம். அதே அதிகாரத்தில் விசுவாசமுள்ள வேலைக்காரனையும் விசுவாசமில்லாத வேலைக்காரனையும் ஒப்பிட்டு, என் ஆண்டவன் வரநாள் செல்லுமென்று தன் இருதயத்தில் கூறிக்கொண்ட வேலைக்காரனுக்கு தண்டனையை கொடுக்கிற உவமை அவரது வருகையைப் பற்றி விழித்திருந்து போதிப்பவர்களையும் அதனை மறுப்பவர்களையும் எப்படிப்பட்ட வெளிச்சத்தில் கிறிஸ்து கருதி பரிசளிப்பார் என்பதை காட்டுகிறது. எனவே விழித்திருங்கள். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான், மத்தேயு 24:42-46. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய், வெளிப்படுத்தல் 3:3 என்று கூறுகிறார்.
கிறிஸ்துவின் வருகை எந்த வகுப்பினருக்கு தெரியாத நிலையில் இருக்குமோ அவர்களைப் பற்றி இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பிப்போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்திலிருக்கிறவர்கள் அல்லவே? நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று பவுல் கூறுகிறான்.
இவ்வாறாக கிறிஸ்துவின் வருகையின் சமீபத்தைப் பற்றி மனிதர்கள் அறியாமலிருக்க வேண்டுமென்ற அனுமதி கொடுக்கப்படவில்லை என்பது காட்டப்பட்டது. ஆனால் இந்த விளக்கத்திற்குச் செவிகளை மூடி சத்தியத்தை நிராகரிப்பதற்கு ஒரு சாக்குப்போக்கை விரும்பினவர்களுக்கு அந்த நாளையும் நாழிகையையும் ஒருவனும் அறியான் என்கிற வசனங்கள் தைரியமிக்க பரியாசக்காரர்களாலும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்பவர்களாலும் கூட தொடர்ந்து கூறப்பட்டு எதிரொலித்தது. மக்கள் எழுப்பப்பட்டு இரட்சிப்பின் பாதையைப் பற்றி விசாரிக்கத் தொடங்கிய போது தேவனுடைய வார்த்தைகளுக்கு தவறான விளக்கம் கூறுவதன் மூலம் மத சம்பந்தமாக ஆசிரியர்கள் அவர்களது பயத்தை அமைதிப்படுத்த வகை தேடி அவர்களுக்கும் சத்தியத்திற்கும் இடையில் குறுக்கிட்டனர்.
விசுவாசமில்லாத காவல்காரர்களும் பெரும் வஞ்சகனுடைய பணியில் ஒன்று சேர்ந்து தேவன் சமாதானத்தைப் பற்றி பேசாத போது சமாதானம் சமாதானம்தானம் என்று குரல் எழுப்பினர். கிறிஸ்துவின் நாட்களிலிருந்த பரிசேயர்களைப் போல் அநேகர் தாங்கள் தேவனுடைய இராஜ்யத்தில் பிரவேசிக்க மறுத்ததோடு பிரவேசிக்கின்ற மற்றவர்களுக்கும் இடையூறு செய்தனர். அந்த ஆத்துமாக்களின் இரத்தம் அவர்களது கரங்களிலிருந்து கோரப்படும்.
மிகவும் தாழ்மையான பக்தியான சபை மக்கள்தான் வழக்கமாக இந்த தூதை பெறுவதில் முதன்மையாக இருந்தனர். தங்களுக்கென்று வேதவாக்கியங்களை ஆராய்ந்தவர்களால் தீர்க்க தரிசனத்தைப் பற்றிய வேதவாக்கிய ஆதாரமற்ற பிரபலமான நோக்கினை காண முடிந்தது. எங்கெல்லாம் மக்கள் சமய குருமார்களின் செல்வாக்கினால் கட்டப்படாதவர்களாக இருந்தார்களோ, எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை தங்களுக்கென்று ஆராய முடிந்ததோ, அங்கெல்லாம் திருவருகையை குறித்த கோட்பாடு அதன் தெய்வீக அதிகாரத்தை நிலைப்படுத்துவதற்கு வேதவாக்கியங்களுடன் மட்டுமே ஒப்பிட்டு பார்க்கும் அவசியம் இருந்தது. விசுவாசமில்லாத தங்களது சகோதரர்களால் அநேகர் உபத்திரவப்படுத்தப்பட்டனர். சபையில் தங்களுக்கிருந்த அந்தஸ்தை தக்கவைத்துக் கொள்ளுவதற்காக சிலர் தங்களுடைய நம்பிக்கையைப் பற்றி மௌனம் சாதிக்கச் சம்மதித்தனர். ஆனால் மற்றவர்கள் தங்களது நம்பிக்கைக்கு ஒப்படைக்கப்பட்ட சத்தியங்களை மறைத்து வைப்பதை தேவனுக்கு உண்மையாக இருப்பது தடுப்பதை உணர்ந்தனர். வேறு எந்த ஒரு காரணமுமின்றி கிறிஸ்துவின் வருகையின் மீதிருந்த தங்களுடைய நம்பிக்கையை வெளிக்காட்டிய ஒரே காரணத்திற்காக சபையின் ஐக்கியத்திலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஒரு சிலர் அல்ல. உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, ஏசாயா 66:5 என்ற தீர்க்கதரிசன வார்த்தைகள் தங்களது விசுவாசச் சோதனையை தாங்கிக் கொண்ட மக்களுக்கு மிகவும் விலைமதிப்புள்ளதாக இருந்தன. அந்த எச்சரிப்பின் விளைவுகளை தேவதூதர்கள் ஆழ்ந்த ஆர்வத்துடன் கவனித்தனர்.
சபைகளால் இந்த தூது பொதுவாக நிராகரிக்கப்பட்டபோது தூதர்கள் வருத்தத்துடன் திரும்பினர். என்றாலும் வருகையின் சத்தியம் தொடர்பாக இதுவரை சோதிக்கப்படாதவர்கள் ஏராளமானோர் இருந்தனர். அட்வென்டிஸ்டுகள் போதிப்பதைப் போன்ற மதப்புரட்டுகளை கவனிப்பதுங்கூட பாவம் என்று நம்பும்படி அநேகர் கணவர்களாலும் மனைவிகளாலும் பெற்றோர்களாலும் பிள்ளைகளாலும் தவறாக நடத்தப்பட்டனர். இந்த ஆத்துமாக்களை உன்னிப்பாக கவனிக்கும்படி தூதர்கள் கட்டளை பெற்றிருந்தனர். வேறொரு வெளிச்சம் தேவருடைய சிங்காசனத்திலிருந்து இன்னமும் அவர்கள் மீது வீச வேண்டியதிருந்தது.
அந்த தூதை பெற்றுக்கொண்டவர்கள் சொல்லி முடியாத வாஞ்சையுடன் அவர்களது இரட்சகரின் வருகைக்காக விழித்துக் கொண்டிருந்தனர். அவரை சந்திக்க அவர்கள் எதிர்பார்த்திருந்த நேரம் சமீபமாக இருந்தது. பக்தி விநயமான அமைதியுடன் அவர்கள் அந்த நேரத்தை நெருங்கினர். ஒளிமயமான எதிர்காலத்தில் அவர்களுடையதாக இருந்த ஊக்கமான சமாதானத்தோடு தேவனுடனுள்ள இன்பமான உறவில் அவர்கள் இளைப்பாறினார்கள். இந்த நம்பிக்கையை அனுபவித்திருந்த ஒருவரும் காத்திருந்த விலைமதிப்புமிக்க அந்த நேரத்தை மறக்க முடியாது. ஏனெனில் அந்த நேரத்திற்கு முந்தின சில வாரங்களில் உலகப் பிரகாரமான தொழில்கள் அதிகமாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தன. உண்மையான விசுவாசிகள் தாங்கள் மரணப்படுக்கையில் கிடப்பது போலவும் ஒரு சில மணி நேரங்களுக்குள் உலகப் பிரகாரமான காட்சிகளிலிருந்து தங்கள் கண்களை மூடப்போவதாகவும் எண்ணி தங்கள் இருதயங்களின் ஒவ்வொரு சிந்தனையையும் உணர்வுகளையும் கவனமாகச் சோதித்தனர். எழுந்தருளிச் செல்லும் உடைகள் செய்யப்படவில்லை. ஆனால் இரட்சகரைச் சந்திப்பதற்கான ஆயத்தமாக உள்ளனர் என்கிற உள்ளான சான்றின் தேவையை அவர்கள் அனைவரும் உணர்ந்தனர். அவர்களது விண்ணங்கிகள் ஆத்துமத்தின் தூய்மையாக பாவ நிவாரணம் அருளும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட குணங்களாக இருந்தன. தேவனுடைய ஜனங்கள் என்று கூறிக்கொள்ளுபவர்களிடம் இருதயத்தை ஆராயும் அதே ஆவி, அதே ஆவல், தீர்மானமான விசுவாசம் ஆகியவைகள் இருக்க வேண்டும். இவ்விதமாக தங்களை கர்த்தருக்கு முன் தாழ்த்துவதில் அவர்கள் தொடர்ந்திருந்து கிருபாசனத்தில் தங்கள் மன்றாட்டுக்களை அடுக்கியிருந்திருந்தால் இப்பொழுது அவர்களிடம் இருப்பதை விட அதிகமான ஐசுவரியமிக்க அனுபவத்தை உடையவர்களாக இருந்திருப்பார்கள். மிக மிக குறைவான ஜபமும் குறைவான குற்ற உணர்வும் ஜீவனுள்ள விசுவாசமின்மையும் நமது மீட்பரால் தாராளமாக ஏற்படுத்தப்பட்டுள்ள கிருபையற்றவர்களாக அநேகரை விட்டுவிடுகிறது.
தமது பிள்ளைகளை நிரூபிக்க தேவன் திட்டம் செய்தார். தீர்க்கதரிசன காலங்களை கணக்கிடுவதில் உள்ள ஒரு தவறை அவரது கரம் மறைத்தது.
அட்வந்துக்கள் அந்த தவறை கண்டுபிடிக்கவில்லை. அவர்களது எதிராளிகளாக இருந்த மிகவும் கற்றவர்களாலும் அது கண்டுபிடிக்கப்படவில்லை. உங்களது தீர்க்கதரிசன கணக்கிடுதல் சரியானது. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நிகழவுள்ளது. ஆனால் அது மில்லர் முன்னறிவிப்பதல்ல. அது உலகத்தின் மாற்றத்தை பற்றினது. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றினது அல்ல என்று இரண்டாமவர்கள் கூறினார்கள். எதிர்பார்த்திருந்த நேரம் கடந்து சென்றது. தமது மக்களின் விடுதலைக்காக கிறிஸ்து தோன்றவில்லை. உண்மையான அன்புடனும் விசுவாசத்துடனும் தங்களது இரட்சகருக்காக பார்த்திருந்தவர்கள் கசப்பான ஏமாற்றத்தை அனுபவித்தனர். என்றாலும் தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறின. அவரது தோட்டத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டிருந்தவர்களின் இருதயங்களை அவர் சோதித்துக் கொண்டிருந்தார். எந்த மேலான நோக்கத்தினாலுமன்றி பயத்தினால் மட்டுமே செயலாற்றியிருந்த அநேகர் அவர்களுக்கிடையில் இருந்திருந்தனர். அவர்களது விசுவாச அறிக்கை அவர்களது இருதயங்களையோ அல்லது வாழ்க்கைகளையோ பாதித்திருக்கவில்லை. எதிர்பார்த்த நிகழ்ச்சி நடைபெற தவறிய போது இந்த மனிதர்கள் தாங்கள் ஏமாற்றமடையவில்லை என்று அறிவித்தனர். கிறிஸ்து வரக்கூடுமென்று தாங்கள் ஒருபோதும் நம்பியிருக்கவில்லை என்றும் அறிவித்தனர். உண்மையான விசுவாசிகளின் துயரை பரிகசிப்பதில் அவர்கள் முதலானவர்களாக இருந்தனர். ஆனால் சோதிக்கப்பட்டு உண்மையுள்ளவர்களாயிருந்தும் ஏமாற்றமடைந்திருந்தவர்களை இயேசுவும் பரலோக சேனை முழுவதும் அன்புடனும் அனுதாபத்துடனும் நோக்கினர். பார்க்கக்கூடியதிலிருந்து பார்க்கக்கூடாமலிருப்பதை பிரித்து வைத்திருக்கும் திரை பின்தள்ளப்படுமானால் தேவதூதர்கள் இந்த நிலைக்குலையாத ஆத்துமாக்களுக்கு அருகில் வந்து சாத்தானின் பட்டயத்திலிருந்து அவர்களை மறைப்பது காணப்பட்டிருந்திருக்கும்.